உங்களுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்தபோது பலவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் குறிப்பாக ஆத்ம பாகமே இருந்தது. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜெகப்பொழுதை கேடுங்கள், கர்த்தருடைய ஆத்ம பாகத்தை பூர்த்தி செய்யுங்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆத்மாவின் காப்பாளராக ஆகும். அடுத்த வாரத்திலே நாம் தியானித்த செய்தியின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலே நாம் பார்க்கப் போகிறோம். கடந்த வாரம் ஞாபகத்தில் இயேசு கிறிஸ்துவின் உணர்வுகள், அவருடைய உணர்வுகள். இன்றைக்கு நமக்கு பலவிதமான உணர்வுகள் இருக்கிறது. கோபம், சந்தோஷம், ஆச்சரியம், இப்படி பலவிதமான உணர்வுகள் நமக்கு வருது. இப்படிப்பட்ட உணர்வுகள் ஒவ்வொரு காரியத்தை சார்ந்தவர்களாயிருக்கிறது. நினைச்சது நடந்ததுனா சந்தோஷமான உணர்வு, நமக்கு பிடிக்காததை யாராவது செஞ்சாலும் கோபமான உணர்வு, இப்படி வித்தியாசமான காரியங்களை, வித்தியாசமான உணர்வுகளை நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் நமக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவருக்கு வித்தியாசமான உணர்வுகள் இருந்துச்சு, ஆனால் காரியம் ஒன்றா இருந்துச்சு. நமக்கு வேற வேற காரியத்தில் வேற வேற உணர்வுகள் வந்து, ஆனால் அவருக்கு வித்தியாசமான உணர்வுகள் ஒரே காரியத்தில் இருந்துச்சு என்று போனவாரம் பார்த்தோம். எப்படி என்று பார்க்கும் பொழுது அவருக்கு கோப உணர்வு பத்தம் என்று பார்த்தோம். கோபம் இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வருது. சந்தோஷத்தை பார்த்தல, சந்தோஷம் முதலாவது அவர் சந்தோஷப்பட்டார், ஆவியிலே களி கொடுத்தார். ஏன் ஆவியிலே களி கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 70 பேருடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அப்ப நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதை பார்க்கும்பொழுது, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தோஷம். அவருடைய சந்தோஷத்துக்கு காரணம் ஆத்ம ரட்சிப்பு. அடுத்தது 10-11 அதிகாரத்தில் பார்த்தோம். 20 வருஷத்திலிருந்து கோலோசினே உனக்கு ஐயோ, பித்தாயினாரை உனக்கு ஐயோதான். அவனை பார்த்து கடுங்கோபத்தோடு திருந்தார் இல்லையா. உன்னிலே செய்யப்பட்ட அதிசயங்கள் ஈரோடும் சீரோமிலும் செய்யப்பட்டிருந்தால் என்னைக்கு ஒரு அட்டுடுத்தி மனம் எழுப்பி இருப்பார்கள். நியாயத்திற்கு நாள் இந்த உனக்கு நேரிடுவதை பார்க்கிறோம், அவர்களுக்கு நேரிடுவது லகவாக இருக்கணும் போட்டு சரியா கோபத்தோடு திருந்தார். ஏன் அவருக்கு கோபம் வந்துச்சு? இவங்க மனம் திரும்பல என்றதுக்காக ஒரு கோபம் வந்துச்சு. அப்போ அங்க மனம் திரும்பி இருக்கிறவங்களை பார்த்து அவருக்கு சந்தோஷம் வந்துச்சு. அப்ப இந்த இடத்துல மனம் திரும்பல என்றத பார்த்து அவருக்கு கோபம் வந்துச்சு. அப்ப இந்த இடத்துல கோபப்படுறதுக்கு காரணமும் மனம் திரும்புதல், ஆத்ம மகிழ்ச்சி கூட இருந்துச்சு. மூணாவது என்ன பார்த்தோம், சரணான ஜனங்களை பார்த்தார், பார்த்து மனசு உருகினார், அதே மெல்ட் ஆயிட்டார். அவர் இருவையுமே நொறுங்கி அப்படியே கலந்து போச்சு. ஏன் அறுவடை மிகுதி வேலையாட்கள் கொஞ்சமாக தான். அந்த மெய்ப்பதில்லாத ஆடுகளை போடுகிற ஜனங்களை பார்த்த உடனே அவருக்கு மனசு உருகினார். அப்போ அந்த ஜனங்களுக்கு மெய்ப்பது இல்லை, ரட்சிப்பின் அனுபவத்து கூட இல்லை, அவர்களுக்கு மெய்யான தேவன் இல்லை. அதை பார்த்த உடனே அவருடைய மனசு உருகி போச்சு. அதனால் அநேகர் எழுப்பி ஊழியம் செய்து அந்த ஜனங்களை எல்லாம் ஆதாயம் செய்யணுன்றதுக்காக அவர் செவிக்க சொன்னார். அது வந்து பார்க்கும்போது அவருக்கு உணர்வுகள் வித்தியாசமா இருந்துச்சு. சந்தோஷம் இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு, மனது உருக்கம் இருந்துச்சு. இந்த உணர்வுகளுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் இருந்தது ஒரே ஒரு காரணம் தான். அந்த ஒரே காரணம் ஆத்ம ஆதாயம், ஆத்ம ரட்சிப்பு. இந்த ஒரு காரியத்தை அவர் ஃபீல் பண்ணாரு தவிர, தன்னுடைய பர்சனலா தன்னுடைய எந்த காரியத்துக்காக அவர் ஃபீல் பண்ணல. தனக்கு விரோதமாய் வேத பாடகர் பரிசெயல்கள் வந்து அவரை வேதனைப்படுத்துறதுக்காக ஃபீல் பண்ணல. அவருடைய குடும்ப நாட்களை அவரை வேதனைப்படுத்தினாங்க, அதுக்காக அவர் ஃபீல் பண்ணல. வேற எதை குறிச்சு அவர் ஃபீல் பண்ணல. அவருடைய ஃபீல் ஆத்மாதையத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. அவருடைய அத்தனை ஃபீலிங்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இன்றைக்கு அவருடைய 4வது ஒரு ஃபீலிங் நம்ம பார்க்க போறோம். மாற்று எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிப்போம். மாற்று எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1-6
அவர் அபிடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அனைவரும் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் கர்த்தர் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாகோபு யோசே, யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இடத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீரம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்பமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில்
சுற்றி திரிந்து
உபதேசம் பண்ணினார்.
இங்க இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த ஒரு பீல் ஆச்சரியப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆச்சரியம், யாரை பார்த்து அவருக்கு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம்.
ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அனைவர் கேட்டு ஆச்சரியப்பட்டு,
அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டவனை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவான வேற எங்கேயுமே அப்படி அவருக்கு நடக்கல. இடத்துல மட்டும்தான் இது அவர் வளர்ந்ததும், அவர் பிறந்தது பெத்தலகே, வளர்ந்தது நாசரேத்து. இந்த நாசரேத்தில் இயேசு கிறிஸ்து திருப்பிராயத்திலிருந்து அவர் வளர்ந்திருக்கிறார். அங்க இருக்கிற பெரிய கணங்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து சின்ன பையனாக்கும் போதே தெரியும். சிலர் ஆக்ரோஷம் போட்டுட்டு ஓடி விளையாட்டு இருந்த காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தெரியும், சின்ன பையனாவே பார்த்திருக்கிறாங்க. அவர் ஓடினது விளையாட்டு எல்லாத்தையும் பார்த்திருக்கிறாங்க. அவர் வீட்டில் அவங்க அப்பாக்கு சாரி கார்டியன் யோசேப்புக்கு தச்சு வேலையில ஹெல்ப் பண்ணுது, அவருடைய தாயாரோடு இருந்தது, கடைக்கு போனது வர்றது, இப்படி சாதாரண ஒரு பையனாக அவரை பார்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் இப்போ திடீர்னு 30 வயசு வரைக்கும் அவர் தச்சு வேலை செஞ்சுட்டு சாதாரண ஒரு பர்சனா இருந்தவர் திடீர்னு பார்த்தா இப்ப ஜெபாலயத்தில் வந்து பிரசங்கிக்கிறார். அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா இது வரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு தச்சனுடைய மகனாக தான் இந்த நிலையம் எல்லாரும் பார்த்திருக்கிறார். யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்கிற 4 பேருக்கு அண்ணனா பார்த்திருக்கிறாங்க. சில பெண் பிள்ளைகளுக்கு அண்ணனா பார்த்திருக்கிறாங்க. தங்கச்சிங்க இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து உடன் பிறந்த தங்கச்சிங்க இருக்கிறாங்க. 4 தம்பிங்க இருந்தாங்க இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த தம்பிகள் தங்கச்சிகள் இப்படி ஒரு சாதாரண ஒரு நார்மல் ஃபேமிலியா தான் இவரை பார்த்தாங்க. தவிர இவரை ஒரு அசாதாரணமான ஒரு தேவகுமாரனாக இந்த ஜனங்கள் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று இவர் தெய்வீக ஞானத்தினால் நிறைந்து அதிகாரத்தோடு பிரசங்கிக்கிறார். அதிசயம் நடக்கிறது, வியாதிகள் சோமாகிறது, பிசாசுகள் ஓடுகிறது. இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு வல்லமை, அதிகாரம், திறமை, ஞானம் எங்கிருந்து இவருக்கு வந்தது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியும். இப்பொழுது இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஆச்சரியம் உண்டு. அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிற நபர்களை பார்க்கும் பொழுது அவருக்கு ஆச்சரியம் வரும். இந்த ஜனங்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, குறைந்து மதிப்பிட்டார்கள். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இவரை ஒரு சாதாரண மனிதனாக மாத்திரமே பார்த்து, சாதாரணமாக ஒரு தச்சனாகவே பார்த்து நின்றவர்களுக்கு திடீரென்று வித்தியாசமான காரியங்கள் அவர் மூலமாக வெளிப்பட்டதை பார்த்த உடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளை அவர் புரிஞ்சுக்கணும். இவர்கள் ஆச்சரியப்பட்டதற்கு காரணம், இவருடைய ஆத்மா இன்னும் ஆதிக்குடி நிலவையில் வரல. அவரை ஒரு மனுஷனாகவே பார்த்தாங்க. அவரை ஒரு தெய்வமாய் பார்க்கணும்னா இவங்க ஆத்மா கூட தெய்வீகம் வரும். ஒரு மனுஷன் என்னைக்குமே இயேசு கிறிஸ்துவை எப்ப தெய்வமாய் பார்ப்பான் என்றால் அவருக்குள் ஒரு தெய்வீக மாற்றம் தான். ஒழிய எந்த ஒரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை நல்ல போதகரா பார்க்கிறாங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுகிறவரா பார்க்கிறாங்க, நல்ல அறிவுரைகளை சொன்ன ஒரு நல்ல ஒரு மனுஷனாகத்தான் பார்க்கிறாங்க. சமீபத்தில் நான் இப்ப திருச்சிக்கு போயிருந்த பொழுது அழைத்திருந்த போதவருடைய குடும்பத்தில் அவருடைய மகன் திருமணம் செய்ததான குடும்பத்தில் என்னை உடனே ஜெலிக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. போயிருந்த பொழுது அவள் இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அவங்க அந்த காட்டூர் இடத்துல திருச்சியில் இருக்கிறாங்க. அப்ப அந்த ரட்சிக்கப்பட்டதான அந்த குடும்பத்தில் இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தம்பியுடைய அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, உடற்பிறந்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய தகப்பன் மட்டும் ரட்சிக்கப்படுறாங்க. அப்பொழுது அவர் சொன்னாங்க, அவர் ஒரு தைப்பா இருப்பாரு, ஆனா ரொம்ப ஞானம் உள்ளவர் அப்படின்னா சரி என்று சொல்லி அவர்கிட்ட என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதே நேரத்தில் எங்கெல்லாம் சர்ச்சை போட்டு ஒன்றும் தர சொல்ல மாட்டாரு. ஆனா அவரும் சர்ச்சுக்கு அவருக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது, அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாரு அவர் அப்படி ஒரு டைப் அப்படின்னா. அப்போ அவர் சரி அவரை உடல் இப்ப கூட்டிட்டு வாங்க நான் பேசுறேன், நான் வீட்டு போனது அவர் இல்லை. அப்புறம் அடுத்த நாள் கூட்டத்துக்கு எனக்கு அவரை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தோடனே எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க, நான் அவர்கிட்ட பேசினேன். பேசணும்னா அவர் நல்லா பேசுறாரு, ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு, ஒழிவாங்க ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு, நல்லா பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்றது, நான் ஏசு கிறிஸ்துவ ரொம்ப மதிக்கிறேங்க, அவர் ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட் அவரு அப்படின்னாரு. சரி அப்புறம் வேற என்ன கேட்டேன், நான் வந்து இதை மட்டும் இல்லை எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன், திருமூலர் எல்லா இவங்களுடைய காரியங்கள் தியானங்கள் எல்லாத்தையும் நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நான் எல்லாத்தையும் நான் சமமா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏற்று திருப்ப நல்ல தீர்க்க தரிசி நான் அவரு, அவரை புற சொல்ல முடியாது, நல்ல தீர்க்க தரிசி அவர் அப்படின்னாரு. அப்புறம் தொடர்ந்து நான் கொஞ்சம் பேசி பார்த்தேன், அவருக்கு புரியுது ஏன் அவர் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வந்து மருமகளை காமிச்சு சொல்லுவார், என் மருமகன் பாருங்க உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து பேச விட்டா நான் மாறிட்டு நினைச்ச உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுருக்கிறாரு, ரொம்ப கேஷுவல். ஆனா பாருங்க எனக்கு வந்து அவரு தீர்த்து தீர்த்து மேல என்னால அர்த்தம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறாரு. அவர் ரொம்ப பிரகாஷமா ரொம்ப கிளியரா பேசுறாரு. அப்புறம் நான் சொன்னேன், சரி அப்படின்னு பார்த்து டிஸ்கஸ் பண்ணி அது வாக்குவாதத்துல போய் முடியும்னு அவர் அந்த இருக்கிறார். கொஞ்ச நேரம் பேசி பார்த்தேன், ஒரு போயிட்டு இருந்தார். ஆனா அதே நேரத்தில் அவங்கள்ட்ட வந்து சண்டை கிளம்ப முடியுங்க, நல்ல டைப்பா வருகிறேன், நல்ல ஒரு மனுஷனா வருகிறேன், சரிங்க ஐயா நான் தொடர்ந்து கொடுத்தாங்க நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா போ சொல்லக்கூடிய லெவலுக்கு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்ப சில பாருங்க சில இருக்கிறாங்க என்னன்னா, அவர் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லுகிறவரா, ஒரு தீர்க்க தரிசியாய் வித்தியாசமா பார்க்கறேன். ஒன்னா நான் ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பைபிள் படிச்சுட்டே போயிட்டு இருக்கேன். இதே பக்கத்துல ஒருத்தர் வந்து இருக்காங்க, உட்கார்ந்து மெதுவா நீங்க கிறிஸ்டினா அப்படின்னா, ஆமாங்க. அப்புறம் நீங்க படிக்கிற பைபிள் தானே, ஆமா பைபிள் தானே. அப்புறம் என்கிட்ட வந்து நான் இதை பத்தி கொஞ்சம் டவுட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லையே டவுட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு தெரியுது சொல்லுங்க நீ என்ன கேளுங்க நான் சொல்றேன். அப்புறம் சில காரியங்கள் நான் வந்து கேட்டேன், கேட்டுட்டே இருந்து அப்புறம் தானே அறிமுகப்படுத்திட்டேன் சொன்னாரு. நான் வந்து ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் நாடு, நான் நிறைய புத்தகங்களை எல்லாம் எழுதுகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு புக் ஒன்று எழுதணும், அதனால வந்து உங்கள்கிட்ட பத்தி நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். தெரிஞ்சுதான் இதை வச்சு நான் ஒரு புக் எழுதி நான் வெளியிடும் பப்ளிஷ் பண்ணுவேன். அதனால நான் வந்து நீங்க மடத்திற்கு வந்த உடனே நான் கண்டிப்பா உங்களை வந்து பார்த்து அவரை பத்தி நிறைய கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் புக் எழுதுறதுக்கு அப்படின்னு. ஒன்னும் சன் டிவியில பாத்துருந்தாரு, ஸ்பெஷல் விஐபிஸ் காட்டுவாரு, அதுல பார்த்து அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் நிறைய புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு சொல்லிட்டு அதுல சன் டிவியில வராரு. அப்போ இவருக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை வந்து ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லுகிற ஒரு நபரா மட்டும் சொல்லுகிறார். அவர் வச்சு எல்லாரும் பத்தியும் புக் எழுதி, இயேசு கிறிஸ்துவை பத்தியும் புக் எழுதி பணம் சம்பாதிக்கிற அவருக்கு காரியம் அவ்வளவுதான். அவரை பத்தி ஒரு புக் எழுதி பணம் சம்பாதிச்சது. அப்ப சிலர் இயேசு கிறிஸ்துவை வியாபாரமாய் அவரை சம்பாதிப்பதற்காக, அவரை வைத்து புத்தகம் எழுதி சம்பாதிக்கிறதுக்காக பைபிள் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாங்க. இப்படி பலதரப்பட்டதான ஜனங்கள், பல விதமான கோணத்தில் உலகத்தில் ஜனங்கள் இருக்கதான் செய்யறாங்க. இப்படி பார்க்கும் பொழுது யாருமே சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே நேரடியாக சந்தித்தாலொழிய ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் பார்க்க சாத்தியமே கிடையாது. தன் வாழ்க்கையிலே அவரை நேரடியாய் சந்தித்த அனுபவம் வர வரைக்கும் அவர் காலகாலமாய் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவரை தெய்வமாய் அவனால் பார்க்கவே முடியாது. வேற கோணத்துலாம் பார்க்க முடியும். அப்படி நிறத்திலும் பார்க்கும் பொழுது ஜனங்கள் இயேசு கிறிஸ்து சின்ன வயசிலிருந்து பார்த்திருக்கிறாங்க, பல வருஷமா பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் அவரை நேரடியாக அவருடைய தெய்வீகத்தோடு தொடர்பிலான ஒரே காரணத்தினாலே இவரை ஒரு கர்த்தருடைய குமாரனாகவும் யாக்கோபு யோசே யூதா சீமோனுடைய அண்ணனாகவும் ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனுஷனா மட்டும்தான் பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்டவர்களிடம் இவருடைய பிரசங்கத்தை கேட்க ஆரம்பித்த உடனே ஆச்சரியம் வந்தது. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு ஆபத்தான காரியம். தெய்வ பிள்ளைகள் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் ரட்சிக்கப்பட்டு தெய்வ பிள்ளைகளாய் மாறினவர்களுக்கும் சில நேரத்தில் இந்த நாசரேத்தூர் ஜனங்களுக்கு இருக்கிற மனப்பான்மை சில நேரத்தில் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது கர்த்தர் ஆச்சரியப்படுவார். என்ன மனப்பான்மைனா, இயேசு கிறிஸ்துவை அண்டர் எஸ்டிமேட் பண்றது. இயேசு கிறிஸ்துவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஒரு தெய்வ பிள்ளை உங்களை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படக்கூடாது. எப்ப தெரியுமா கர்த்தர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாரு? அவருடைய வல்லமையை, அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய ஞானத்தை, அவருடைய தெய்வீகத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் பொழுது கர்த்தருக்கு நம்மளை பார்த்து ஆச்சரியமா இருக்கும். என்ன பார்த்து இப்படி நினைச்சிட்டாங்களே, நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றோம், குறைத்து மதிப்பிடுகிறோம். ஆண்டவரே உமால் ஆண்டவரை முடிய யாரும் செய்ய முடியுமா, ஒரு காரியத்தை நம்ம ஜெபிக்கிறோம், இது நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்ம குறைத்து மதிப்பிடுகிறோம். ஒரு கடினமான சூழ்நிலை, அது மாறணும்னு நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் இது மாறுமா அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தரை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். புரிந்த நமக்கு நல்ல புரியணும். நம்ம சில நேரத்தில் ஈஸியான விஷயத்தை ஈஸியா விசுவாசிக்கிறோம், ஈஸியா ஜெபிக்கிறோம், ஈஸியா அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். ஆனால் சில காரியங்கள் நமக்கு கடினமானதா இருக்குது, பெரிய விஷயமா இருக்குது, நடக்குமானது ஆச்சரியமா இருக்குது, இவ்வளவு பெரிய காரியம் எப்படி பாதுகாக்கணும் தெரியல. அப்படி பார்க்கும்போது நீங்க ஜெபிக்கும்போது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட மனநிலை இருப்பது தப்பு கிடையாது. இது எப்படி மாறும், எப்படி தீரும், எப்படி சாம்பாகும், நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா வேற காரியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகும் உங்களுக்கும் இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்படி ஆகும், இப்படி ஒரு செகண்ட் தாட் நமக்கு வருதுதான், நம்ம இயேசு கிறிஸ்துவை குறைந்து மதிப்பிடுகிறோம் என்று அர்த்தம். அவருடைய வல்லமையை நாம் குறைந்து மதிப்பிடுகிறோம். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் நினைக்கிறோம், குடும்பத்துக்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் நினைக்கிறோம். ஆனால் இவர் எப்ப ரட்சிக்கப்படுறது, இவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முடியுமா, இவர் இப்படி இருக்கிறாரே என்று நாம் யோசித்தால் கர்த்தருடைய ரட்சிப்பின் வல்லமையை நம்ம என்ன செய்யறோம், மட்டுப்படுத்துகிறோம், அவர்கள் சந்தேகப்படுகிறோம். அப்ப நம்ம அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றோம், குறைந்து மதிப்பிடுகிறோம். அவருடைய ரட்சிப்பின் வல்லமையை நம்ம குறைந்து மதிப்பிடுகிறோம். வேற வசனத்தை நம்ம குறைத்து மதிப்பிடுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப எந்த மனுஷன் வரும்போது நீங்க தெரிஞ்ச அந்த மனுஷன் இன்க்ளூட் இல்லையா, இந்த மனுஷன் திருந்துவாங்க முடியும், நம்மளால முடியாது, கர்த்தரால முடியும். ஆமே முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க மாறுவாங்களா, இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, இவங்க மாறுவாங்களா, கர்த்தரால மாற்ற முடியும். ஆமே. அப்ப எந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறேன், நீங்கள் முடியுமா என்று ஒரு செகண்ட் தாட் வரக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கலாம், எதுவுமே சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், எல்லாமே எதிர்மாறா இருக்கலாம், ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரால் சகலத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. அதுதான் கர்த்தப்பட்டது எதிர்பார்க்கிறார். என்னைக்குமே கர்த்தருடைய காரியத்தில் இரண்டு எண்ணங்கள் வரக்கூடாது, சந்தேக எண்ணங்கள் வரக்கூடாது, முடியுமா முடியாத செகண்ட் தாட் நமக்கு வரவே கூடாது. அது வரும் பொழுது கர்த்தரை நாம் குறைந்து மதிப்பிடுகிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தரை நம்ம குறைத்து மதிப்பிடுகிறோம். அப்படி நம்ம நினைக்கும் பொழுது என்ன ஏற்பட என்ன பண்ணி இப்படி நினைச்சிட்டாங்களே, ஆச்சரியப்படுவார் கர்த்தர், ஆச்சரியப்படுவார். இதை பத்து வருஷமா என்ன பின்பற்றிட்டுறாங்க, ஆனா இவ்வளவு சாதாரணமா என்ன முடியுமான்னு நினைச்சிட்டாங்களே, ஆச்சரியப்படுவார். இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்திருக்காங்க, வசனம் கேட்டுக்கிறாங்க, இது என்னால முடியுமா சந்தேகப்பட்டாங்களே, ஆச்சரியப்படுவார். புரிதவங்களுக்கு அவர் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சரியப்படுவார். தெய்வ பிள்ளைகள் அதை செய்யக்கூடாது, அதுதான் அவருக்கு ஆச்சரியத்தை விடுபடுது. அப்ப நம்ம தெய்வீக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்மா கர்த்தரோடு செம்மையா இருந்து கர்த்தரை தேடும் பொழுது இதெல்லாம் வராது. அப்படின்னா நேரத்துல கர்த்தருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுறது. பாருங்க வேதத்தில் சில வசனங்களை காட்டும் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 9வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், 21, 22, 23 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
அவர் அவருடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு, அது அநேகம் தரம், நீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று.
நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால்
எங்கள் மேல் மனதிறங்கி
எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான்.
இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
நீ ஏதாயிலும் செய்ய முடியுமானால் செய்யும். இவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை, ஏதாவது முடிஞ்சா செய்யுங்க என்று ஏதாயிலும் செய்யக்கூடும், ஏதாவது முடிஞ்சா செய்யுங்க முடியுங்கன்னா பரவாயில்ல. ஏற்று கிறிஸ்துவிட்டு அவன் கேட்கறதுன்னு பாரு. அப்ப அவன் கேட்டதற்கு காரணம் என்ன? அடுத்த பதில் சொல்லிட்டாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால். அப்ப உனக்கு விசுவாசம் இல்லை, அதனாலதான் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் செய்யுவேன். அப்ப இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? எல்லாம் ஆனால் போடும். ஆமே. எவ்வளவு மோசமான சூழ்நிலை ஆனாலும் சரி, ஏதாயிலும் என்ன வரவே கூடாது, எதுவும் அவரால் முடியும். இல்லாததை அவர் இருக்கிறதாய் உருவாக்குகிறது. ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். எல்லாம் அவரால் முடியும். சூழ்நிலைகள் எதுவானாலும் சொல்றேன், யோசிப்பார். மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் யோசிக்காது. உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் எப்படி இருந்தாலும் யோசிக்காது. கர்த்தரால் எல்லாம் கூடும். அவர்தான் மேல வார்த்தையே கிடையாது. மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். அதுக்கு பிறகு வார்த்தையே கிடையாது. இது எல்லாம் கூடும். இதுல நீங்க தைரியமாக அப்ப இந்த கோபமா இந்த விசுவாசம் நமக்கு இருக்கப்படுதுதான் கத்த நமக்கு என்ன கிரிய செய்ய முடியும். எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். எதையுமே நீங்க ஆறாவது தேவை தேவையில்லை, எல்லாம் கூடும். அப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அபிசுவாசம் நிறைந்து இருந்துச்சு. அதனால அவன் கேட்கிறான், குமார் ஏதாவது செய்யக்கூடுமானா செய்ய ஆண்டவரே. அப்ப ஏசுக்கு உடனே சொல்லி விசுவாசினா டெஃபினட்டா உடனே முடியும். ஏன்னா அந்த தகப்பனுடைய நிலைமை என்னன்னா, அந்த பையனுடைய உன்னுடைய சின்ன வயசு சூழ்ந்திருக்கிற பிரச்சனை இல்லை, இது சமீபத்தில் வந்த பிரச்சனை இல்லை. அந்த பையன் சிறு வயதா இருக்கும்பொழுதே அசுத்தாவை அவன் அலக்கழித்துக் கொண்டிருந்தது. சிறு வயதில் இருக்கும்போதே அந்த பிக்ஸ் வந்துச்சு. சிறு வயதிலிருந்து அவன் ஊமையனாக இருந்தான். சிறு வயதிலிருந்தே அவன் சிவனாக இருந்தான். சிறு வயதிலிருந்தே அவனை தீயும் தண்ணியும் அசுத்தாவை அவனை தள்ளி கொல்ல ட்ரை பண்ணிச்சு. சிறு வயது முதற்கொண்டே அந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்ப ரொம்ப நாள்பட்ட பிரச்சனையாக இருந்ததுனாலே அந்த தகப்பன் கூட எத்தனையோ பேருடைய ட்ரை பண்ணியிருப்பான், எத்தனையோ மருத்துவர்கிட்ட கொண்டு போயிருப்பான். யாராலும் எதையும் செய்ய முடியல. அதனால பார்த்தா யாராலும் ஒண்ணு செய்ய முடியல. இவனால ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யட்டுமே வந்திருக்கிறான். அப்ப ஒரு சந்திச்சது எல்லாமே தெரியும். யாராலும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல. அதே சிஸ்டம் ஏசு கிறிஸ்துவை வச்சுதான் யாராலையும் சால்வ் அப்ப பண்ண முடியல. அப்ப இவனால சால்வ் பண்ண முடியலன்னு பார்க்கல. உங்களால ஏதாவது செய்ய முடியுமானு செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவை யாரோடும் ஒப்பிடக்கூடாது. அதே நல்லா புரிஞ்சுங்க, ஏசு கிறிஸ்துவை யாரோடு நீங்க ஒப்பிடக்கூடாது. எந்த டாக்டரும் முடிந்தே சொல்லலாம், உங்களை சுற்றி இருந்திருக்கிற எந்த மனுஷனும் கைவிரிக்கலாம். எந்த நபரோடும் ஏசு கிறிஸ்துவை ஒப்பிடாதீங்க. அவரை தனியா வைங்க. அவரை தனியா வைங்க. அவரை மட்டும் தனியா வைங்க. மத்த எல்லாரையும் ஒரு சிந்தனை வைங்க. ஏசு கிறிஸ்துவ மட்டும் தனியா வைங்க. இந்த தகவல் என்ன எல்லாரும் கைவிட்டாங்க, இவரும் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே, இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். குமார் ஏதாவது செய்ய கூடுமா அப்படின்னு செய்யணும். நிச்சயமாய் அவரால் முடியும். அப்ப இந்த இடத்துல அவனுடைய அபிசுவாசம் தான் அப்படி அவளை பேச வைக்கணும். இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை எதைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவருடைய காரியத்தை நம்ம வந்துட்டோம், அவருடைய சமூகத்துல வந்துட்டோம்னா முடியாது இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. ஆமென். இதுல ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னைக்கு சொல்றேன் உங்க லைஃப்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த நிலைமை சொல்றேன், முடியுமா முடியாதான்னு ரெண்டு பேச்சுக்கு தேவ பிள்ளைகளின் வாயில வார்த்தை வரக்கூடாது. முடியுமா முடியாதான்னு செகண்ட் தாட் நம்முடைய மனசுல வரவே கூடாது. முடியும் முடியும் முடியுன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும், முடியாதுன்றது நமக்கு தெரியாது. ஆமென். அப்படிதான் நம்ம இருக்கணும். தேவ பிள்ளைக்கு இப்படிதான் இருக்கணும். முடியாதுன்ற பேச்சுக்கே நமக்கு இடம் கிடையாது, எல்லாம் முடியும். நம்முடைய ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் முடியும். அப்ப இந்த சூழ்நிலை அந்த விசுவாசம் தான் காரணம். கிறிஸ்துவை எதைக்குமே நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடாது, தெய்வம் 100% தெய்வம். அதனால பவுல் பாத்தீங்கன்னா அவரை வெற்றிகரமா ஊழிய செய்தார். பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய அளவு ஊழிய செஞ்சதுக்கு அவசியம் என்ன தெரியுமா? அவருடைய அறிக்கையை ஒன்று வாசிப்போம். 2 Corinthians 5 எடுத்துக் கொள்ளுங்கள். 2 Corinthians 5:16 வாசிப்போம். 2 Corinthians 5:16.
நாங்கள்
ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம்.
நாங்கள்
கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும்
இனி ஒரு போதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம்.
இந்த வார்த்தை புரியுதா? ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியும், நாங்கள் கிறிஸ்தவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும். என்ன அர்த்தம்? பவுலுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை மனிதனாய் அவர் வாழ்ந்த காலத்தில் இவ்வளவு வாழ்ந்திருக்கிறார். அவர் மனிதனாய் இந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் பவுல் அவரை ஏழையிலே சந்தித்த அனுபவம் இல்லை. ஆனாலும் கூட அங்கிருந்து சொல்லியிருப்பாங்க, இயேசு கிறிஸ்து இங்கே வந்தார், இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பல பிரசங்கம் பண்ணார், ஏசு கிறிஸ்துக்கு வந்தார் போன மாம்சத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் சொல்றாரு, இதுதான் இயேசு கிறிஸ்துடைய தாய் அறிமுகப்படுத்தியிருப்பார், இதுதான் இயேசு கிறிஸ்துடைய தம்பி பவுலுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பார். அவர் மாம்ச பிரதானமாய் அவருடைய உறவுகள் எல்லாமே அவர் கண்டிப்பாக பவுலுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பவுல் சொல்றார், அவரை ஒருபோது நாங்கள் மாம்சத்தின்படி நான் அறிய மாட்டேங்கிறார். இயேசு கிறிஸ்துடைய தம்பி சொல்லியிருப்பான், யாக்கோபு சொல்லியிருப்பான், என் அண்ணன் காலையில் எழுந்திருப்பாரு, குடிப்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, போவாரு, இங்க வருவாரு, வீட்டில் நடக்கிற காரியங்கள் சொல்லியிருப்போம். இதையெல்லாம் கற்பனைகள் வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவ, ஓ இயேசு கிறிஸ்து இங்கதான் நின்றாரு, இங்கதான் நடந்தாரு, இந்த பேட்டெல்லாம் சாப்பிட்டாரு, அந்த மாதிரி நான் அறிய மாட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன போச்சு? மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை பழையபடி மாம்சத்தில் அறிஞ்சுக்காண்டு இயேசு கிறிஸ்து இங்கதான் உட்கார்ந்தாரு, இங்கதான் மலப்பிரசங்கம் பண்ணாரு, இதான் பகையினுடைய காட்டத்தை மறந்தது, எந்த காட்டத்தை மறந்தா மறுபடியும் போய் என்ன செய்யுது? கருத்துல மாம்சத்துக்குள்ளேயும் போயிட்டு வந்து புரியாது. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாம்சத்தின்படி அறியக்கூடும். அவர் 100% தெய்வம், புரியுது, 100% தெய்வம். நான் இதை வந்து இதுக்கு நான் விரோதமா சொல்றேன். பட் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் சூழல் பத்தி எனக்கு அவ்வளவு உடன்பாடு கிடையாது. ஏன் சொல்லு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த கடலில் உயிர்த்தெழுந்தால் இருக்கிறார் அப்படி போய் அங்க போய் ஜெபிச்சோங்கிறாங்க. இந்த கடலை போய் மழை பண்ணி ஜெபிச்சோங்கிறாங்க. ஏன் இங்கே இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இந்த பாதையில நடந்து போனார். ஏன் இங்கே நடக்கல, இங்கே அவரு? அப்போ ஒரு இடத்துல அவர் வந்து அடைச்சிடக்கூடாது, அந்த இடத்துல பிரச்சனை கூடாது. இயேசு கிறிஸ்து இங்கதான் இந்த இடத்துல தான் மனப்பிரச்சனை பண்ணாரு. ஏன் அங்க இல்ல, இங்க இருக்கிறாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த மலையில் இல்லை, கல்லறையில, இந்த கல்லறையில உயிர்த்தெழுந்த அந்த கல்லறையில தான் பயப்பட சொல்லுது. அவர் இங்க இல்லை போட்டிருக்கு கல்லறையில, போட்டு பயப்பில. அவர் இங்க இல்லை, உயிர்த்தெழுந்தார், கல்லறையில இருக்கிறது இல்லை, பயப்பில போட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும்? இந்த கலந்து ஏற்படுத்து இருந்தார். நம்ம என்ன செய்யறோம்? அவரை மாம்சத்தின்படி அறிய நினைக்கக்கூடாது. முழுக்க முழுக்க ஆதிக்குரிய நீங்க அவரை பார்க்கணும். அப்ப அவர் போய் இங்கதான் அப்பந்தப்பட்டாரு, அது இல்ல. என் ஆண்டவர் இங்க இருக்கிறார், அதை விட ஸ்பெஷல் உள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், இதை விட வேற என்ன வேணும்? அதுலதான் நம்ம போவாங்க. தவிர இங்க உட்கார்ந்தா இங்க நடந்தாரு, மாம்சத்தின்படி நம்ம பார்க்கக்கூடாது. அதுல போய் ஊர் குறிப்பாக டூர் அடிக்கிறதுனா டூர் அடிச்சுக்கலாம், அதை பத்தி நான் சொல்லல. அது அதே நேரத்தில் சொல்லுகிறேன், அதை வைத்து இயேசு கிறிஸ்துவை அறியணும்னா அது சாத்தியம் கிடையாது. நம்முடைய விசுவாசம் குறைஞ்சு போகும். சில நேரத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது அதில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த வேதனையா இருக்கு. சில பிரபலமான குடிகளை பார்க்கும்பொழுது நான் பாட்டில் யோகா நதியில் தண்ணி எடுத்து வந்தேன் அப்படின்றாங்க. ஒரு குள்ள படிச்சேன் யோகா நதியில் பாட்டில் தண்ணி எடுக்கிறது. யோகா நதி தண்ணிக்கும் நம்ம கோமாட்டு தண்ணிக்கு என்ன வித்தியாசம்? ஆறு தண்ணி அவ்வளவுதான். ஏசு கிறிஸ்து ஞானத்தான் எடுத்தாங்க. யோகா நதி ஒரு புனித நதி கிடையாது. யோகா நதி ஒன்று ஸ்பெஷல் கிடையாது, ஏசு கிறிஸ்து தான் ஸ்பெஷல். யோகா நதியில் எந்த ஸ்பெஷலும் கிடையாது, ஏசு கிறிஸ்து தான் ஸ்பெஷல். வாழ்க்கையில் தெரியும். ஆனால் அதை வைத்துக் கொண்டு நான் ஏசு கிறிஸ்துவை இயேசுடைய நகர்ச்சி மாமன் அப்படின்னு நகர்ச்சி ஸ்பெஷல் யாரிப்படுத்த அவரை மாம்சத்தின்படி நான் பார்க்கிறேன். அவரை நான் என்னைக்குமே ஆவிக்குரிய பார்க்கிறேன். அப்பதான் ஆவிக்குரிய ஒழிக்க செய்ய முடியும். புரியல உங்களுக்கு? அப்போ நீங்க பைபிளை படிங்க, அவருடைய தெய்வீகத்தை பாருங்க. இந்த ஜனங்கள்லாம் அந்த நாற்பது ஜனங்க அவரை மாம்சத்துல பார்த்துதான் அவங்க கேட்டு போனாங்க. அதனால தான் ஆச்சரியப்படுச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரை ஆவி புதி ரீதியாக தெய்வீகத்தை பாருங்க. வசனத்தை படிங்க, தியானிங்க, படிங்க, தியானிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிங்க. அதுல புலோசங்க பெரிய காரியங்களை கற்று செய்வார். ஆமென். பைபிள பாத்தீங்கன்னா இப்படி விசுவாசம் எப்படி நடந்து பாருங்க. கர்த்தரை ஆவி புதி ரீதியா விசுவாசவங்க உங்களுக்கு ரெண்டு மூணு நபரை மட்டும் காட்டுற பாருங்க. பத்தே எழுதுறது சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் எழுது. அந்த ரெண்டு நபர்களை உங்களுக்கு காட்டும். எட்டாம் அதிகாரத்தில்
என்னை
சுத்தமாக்க உம்மால் ஆகும். வருவாசை கிடையாது. ஆண்டவர் விசுவாசம் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்ப 100% பிலீவ் பண்ணலாம்.
என்பதை அறிந்திருக்கிறேன்.
அவர் எல்லாத்தையும் இழந்துதான் இனி இடத்துல கொண்டு இல்லை, அவருடைய வாழ்க்கையில போயிடுச்சு. எப்ப மனித எல்லாம் திரும்ப கிடைக்குது, இவன் வாயில சொல்ல பாருங்க, தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர், எழுத எல்லாம் எனக்கு திரும்ப கொடுக்க வல்லவர், என்னை சுகமாக்க வல்லவர், எல்லாத்தையும் எனக்கு செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைக்கிறது யாரும் தடுக்க முடியாது. சொன்ன கடகடகம் காரியம் பார்த்தீங்களா? அப்போ இது என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை உயரம் அதிகமாக நீங்க மதிப்பிடுங்க. அவர் கொஞ்சம் கூட குறைச்சு மதிப்பிடுறாரு. சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த வார்த்தை தான் தேவனாகி கத்தரை திரும்பி செய்ய வைக்கிறது. கத்தரை குறைச்சு மதிப்பிட்டால் ஆச்சரியப்படுவார். காரணம் அந்த ஆத்மா கத்தரை கூட சரியாயிரு, ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவரை பெரிய அளவுக்கு மதிப்பிடணும். உங்கள் வாழ்க்கையில விட முடியாத பாவமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கணும், கத்தரால் அதை சால்வ் பண்ண முடியும். நம்மே சால்வ் பண்ண முடியும். அதுல கோபம் இருக்க இது நீங்க தெளிவாந்தீங்கன்னா கண்டிப்பா அவன் சால்வ் பண்ணி கொடுத்துருவார். எதுவானாலும் சால்வ் பண்ணுவான். நம்ம பார்த்த அஞ்சாவது நாலாவது காரியம் அவருடைய ஆச்சரியம். அடுத்தது மார்க்கெடுவதற்கு விசேஷம் மூன்றாவது அதிகாரத்தில் வரும் முதல் பஞ்சவசனங்களால்.
மறுபடியும் அவர்
ஜெபாலயத்திற்குள் பிரவேசித்தார்.
அங்கே சூப்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சுத்தமாக்கினார். அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூப்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவேனில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ தீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம் அவர்
விசனப்பட்டு
கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார்.
உன் கைகளை நீட்டு என்றார்.
அவன் நீட்டினான்.
அவன் நீட்டினான்.
அவன் கை மறு கையை போல சுத்தமாயிற்று.
அவன் கை மறு கையை போல சுத்தமாயிற்று. அவர்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம் அவர் வெசனப்பட்டார். இயேசு கிறிஸ்து வெசனப்பட்டார். இந்த ஜனங்களில் ஆவிக்குரிய நிலைமை இருதய கடினப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்து மக்களுக்கு லகுவாய் இந்த கூடியிருந்த ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. கடின இருதயம் கொண்ட ஆத்து மார்கள், இப்படிப்பட்ட கடின இருதயம் கொண்ட ஆத்து மார்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வெசனப்பட்டார். எங்க நடந்தது தெரியுமா? வெசனப்படுது ரீசன் என்ன தெரியுமா? இது எங்கேயோ யோகா நதி கரையிலேயோ பெதர்த்தா குழந்தை நடந்ததுதான் அவர் அவ்வளவு வெசனப்பட்டிருக்கோம். ஜெபாலயத்தில் நடக்குது இந்த மேட்டர், ஜெபாலயத்தில் நடக்குது, அதுதான் அவர் வெசனப்படுத்துறது முக்கியமான ரீசன். இந்த ஜனங்கள் யாருன்னா, ஜெபாலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. சனிக்கிழமையோடு ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திற்கு தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படி அந்த ஓய்வு நாட்டில் கரெக்டா வந்திருக்கிறாங்க. ஆனால் வந்தவங்க எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல வந்திருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை கூடிய ஒருத்தன் உட்கார்ந்து பார்த்த உடனே இவனுக்கு எல்லாம் பார்ப்போம், இவனை மட்டும் சுகமாக அப்புறம் உன்னை பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்க ஜெபாலயத்தில் வெளியிடப்போம். ஜெபாலயத்துக்குள்ள வந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறவன் இவ்வளவு ஒரு இருதய கடினத்தோடு இருக்கிறதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தனமா போச்சு. நீ இருக்கிற இடம் என்ன, உன் சிந்தனையில வருகிற எண்ணங்கள் என்ன? ஜெபாலயத்தில் வந்து கொடுவாருடைய இருதயத்தில் மாற்றம் இல்லை. இருதயம் எப்படி கடினமா இருக்கிறது அதை பார்த்தோம்னா அவனுக்கு ரொம்ப அசனமாயிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு துணி கூட ஆயத்தமாக மாறாத அவர்கிட்ட என்ன புற்ற கண்டுபிடிக்கலாம் என்பதையே கவனமா இருந்தார். இவர் வந்து திருந்தறதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலவில் இருக்கிறார். அவர் சொன்னால் கேட்கலாம், பிரசங்கத்தை கேட்கறதுக்குள்ள லெவல கூட இல்லை. அவர்கிட்ட குற்றத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் அவங்க ரெடியா இருந்தாங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்கவோ அந்த இடத்துல நடக்கிறதையோ அவங்களால ஏற்றுக்க முடியல. ஒரு சூழ்நிலை கையுடைய ஒரு மனுஷன் கண்ணு முன்னால சுகமானது, அதை பார்த்தாலும் மன திரும்பணும்னு ஒரு எண்ணம் இல்லாம அது நடந்த பிறகு இவர்கிட்ட சண்டை போட நிற்கிறாங்க. என்ன ஒரு மோசமான ஜனங்க. ஒருவேளை சாதாரணமாக இருந்தது பண்ண போயிட்ட பாருவாங்க. கண்ணு முன்னால ஒரு அவுட்லெட் மிதக்கு நடக்குது, வெளிப்படையான அற்புதம் கண்ணு முன்னால நடந்தாலும் நடந்த பிறகு சண்டை போடலான்னு நினைக்கிறாங்க. எப்பொழுது ஒரு கடினமான ஜனங்க. உண்மையை சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள் இந்த மாதிரி மோசமான ஜனம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு ஜனங்கள் உலகத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது, எந்த காலத்தையும் பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு மட்டமான ஜனம். அற்புதத்தை பார்த்த நம்மளால தான் ஐயோ எவ்வளவு பெரிய அற்புதங்கள் எக்ஸ்பைட் ஆயிடும். அவர் மேரமே காலில் விழுந்துடும், இது இப்படியும் காரியத்தில் செய்யறாரு. ஆனா இவரு பாருங்க அற்புதம் நடக்கிட்ட அவர் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறார். ஒரு மோசமான ஜனங்கள். அதை பார்த்த உடனே இவருக்கு என்ன செய்யறது, கோபம் கூட பண்ண முடியல, வெசனப்பட்ட இப்படி ஒரு மோசமான நிலைமையில கூட மனதில் இருக்குது. நம்மளை குற்ற கண்டுபிடிக்கிறது இப்படி இருக்கிறார்களே, அதை அவங்களுக்கு அதாவது தாய்க்கவே முடியல, ரொம்ப வெசனமாயி போச்சு. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டதுதான், அவரை குற்ற கண்டுபிடிக்கிறவர்கள், கடின இருதயம் கொண்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதான ஜனங்கள். இவங்களை பார்த்து அவருக்கு வெசனம் வருகிறது. அப்ப இன்னைக்கு சொல்லுகிறேன், ஜெப ஆலயத்தில் அன்றைக்கு இருந்தது போல இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் யாரும் இருக்கக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அது ஒரு இருதய கடிதத்தில் அடையாளம். அவங்க இருதய கடிதத்தில் இருக்கிறதான் அவர் குற்றம் கண்டுபிடிச்சாங்க. தெரியுமா, குற்றங்கள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் அது நடுவில் நல்லதை பார்க்க தெரியவே, அதுதான் சரியான ஒரு நிலை. குற்றங்கள் யாருக்கு இல்ல, தேட்டர் நமக்கு இல்லையா, யாருக்கிட்ட குற்றம் கிடையாது, எல்லாருடைய இல்லை. பதவி இல்லாத மனுஷன், குறைகள் இல்லாத மனுஷன் உலகத்தில் யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் மனிதனாய் சிறந்தவர்கள் குறையே இல்லாத ஒரு நபர் உண்டான இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம குற்றங்களை தேடி தேடி பார்த்தா நமக்கு எக்கச்சக்கமா கிடைக்கும். அது எதன் காரணம் கேட்டீங்கன்னா, இருதய கடிதத்தின் அடையாளம். என்னைக்கு ஒரு தேவ பிள்ளை குற்றம் கண்டுபிடிக்கிற மனப்பான்மை நமக்கு வரக்கூடாது. அதை கர்த்தர் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அதை நம்ம என்ன செய்யக்கூட, பெருசுப்படுத்த முடியும். அதை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், பக்குவமா சொல்லி கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கவே கூடாது. ஏசு கிறிஸ்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவரை மாதிரி என்ன சொல்றது, எல்லாம் அவர்கிட்ட மட்டும்தான் கத்துக்க முடியும், யாருக்குமே போக முடியாது. நம்மளுக்கு உண்டான கட்டம் பாருங்க, யோகான எடுக்கிற சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்தை திருப்பி பாருங்க. என்ன ஒரு அருமையான ஒரு உதாரணம் சம்பவம் பாருங்க. நாலாம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து சமாதியம் சிறுகிட்ட இதே பண்ணிட்டு இருக்கிறாரு. 16:17-18 நான்காம் அதிகாரம் 16:17-18 மூணு வசனங்கள் வாசிக்கும்.
அவளை நோக்கி,
உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார்.
அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால்,
எனக்கு புருஷன் இல்லை என்றால்,
இயேசு அவளை நோக்கி,
இயேசு அவளை நோக்கி,
எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான்,
எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி எனில்
ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள்,
ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள்,
இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல,
இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல,
இதை உள்ளபடி சொன்னாய் என்றார்,
இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். உண்மையிலே நம்ம ஆண்டவர் மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. உண்மையில படிக்கும்போது அவருடைய கிரேட்டஸ் என்ன ஒரு டைப் அது. இவள இந்த சமாரிய ஸ்திரீ எடுத்தா எல்லாருக்குமே அவளை பத்தி மோசமான பிச்சர் தான். இவளை பத்தி இன்னும் எல்லாமே அவருக்கு தெரியுது. யாருக்குமே தெரியாத ரகசியங்கள் லிஸ்ட் போட்டு நம்பரோட சொல்றாரு. ஒருவேளை சமாளியர்கள் கூட நம்ப தெரிஞ்சிருக்காரு. அவ்வளவு வெளிப்பாடு தெளிவா இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நீ அஞ்சு கல்யாணம் பண்ண, இப்போ நீ கல்யாணம் பண்ணாம தப்பான வாழ்க்கை வாழ்ந்தது எல்லாருக்கும் கிளியரா தெரியுது. அவளை பார்த்து சேவலமா பேசினாரா, அவமதித்தாரா, நீ ஒரு வேசின்னு சொன்னாரா, கீழ்த்தரமானவர் சொன்னாரா, ஒண்ணுமே சொல்லுங்க. நீ உண்மையை சொன்னேன்னு பாராட்டிட்டாரு. அவளை வாழ்க்கையை சுத்தி எல்லாமே அனுப்பிட்டோம். ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அவ என்ன உண்மையை பேசுவா. அப்ப அத்தனை அசுத்தங்கள் அவருக்கு கண்டுக்கு தெரியல. அந்த உண்மையை பேசுற பாருங்க, அந்த ஒண்ணுதான் நல்லது மட்டும் அது கண்டுக்கு தெரியல. அதை எடுத்து பாராட்டுறாரு. இதுதான் இருக்குது, இதுதான் நமக்கு வேணும். நம்ம என்ன செய்யும், ஆயில நல்ல காரியங்கள் ஒருத்தருக்கு இருந்தாலும் ஒரே ஒரு தப்பா வந்து இருக்கும், அந்த ஒண்ணை தான் முடிச்சு நிற்போம். ஆனா ஆயிரம் நல்ல விஷயம் இருக்கும், அதை விட்டுட்டு ஒரே ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அந்த ஒண்ணை பிடிச்சிட்டான், அது பண்ண அது பண்ண அது பண்ண நிற்போம். ஆனா ஏசுக்கு அப்படி அல்ல, நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற ஏசுக்கு அப்படி அல்ல. அந்த நபர்கிட்ட ஆயிரம் தப்பு இருந்தாலும் ஒன்று நல்லதை கண்டா அந்த ஒண்ணை தான் அவர் எடுத்து போக்கஸ் பண்ணிப்பாங்க. அவர் மட்டும் அவளை பார்த்து கேவலம் பேசி திட்டிருப்பா, அந்த நியூஸ் ஓடி போயிருப்பான். அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அந்த சமாதியானது ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரே ஒரு நல்ல குவாலிட்டியை தேடி கண்டுபிடிச்சு பாராட்டி அதை அக்செப்ட் பண்ணாரு. உடனே அவர் சொல்றார், நீ தீர்க்கதரிசி, அடுத்த வார்த்தை அவருடைய எந்த பாவத்தையும் அவர் ஃபோகஸ் பண்ணல, அந்த நல்லதை மட்டும் டச் பண்ண உடனே அவளுக்கு புரிஞ்சிருச்சு, நீ ஒரு தீர்க்கதரிசி. உடனே சரண்டராயிட்ட சரண்டராயி உடனே அவருக்கு ஒரு கூட்ட ஆத்மாக்களை ஆராய்ந்து அந்த நேரத்தில். இதுதான் நமக்கு புரிஞ்சுக்கலாம். தவறுகள் எத்தனையோ பேர் இருக்கிற தப்ப நம்ம போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லதை பார்க்கும். அப்ப இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் ஜெபாலயத்தில் வந்திருக்கிறாங்க. ஏசு கிறிஸ்து ஒரு தப்பு இல்லை சொல்றது உடனே கிடையாது, ஆனாலும் அற்புதத்துக்கு அதை தப்புன்னு சொல்றது நிற்கிறாங்க. ஓய்வு நாள் எப்படி செய்ய சொன்னாங்க, அவர் அப்படி அல்ல. வாழ்க்கை முழுவதும் தப்பா இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஒரு நல்ல காரியத்தை கண்டுபிடிச்சு அதை பாராட்டி அவளை அங்கீகரித்துக் கொண்டா இந்த சுபாவம் தான் நமக்கு இருக்கணும். இது இல்லைன்னா நம்மளை பார்த்து ஏற்று கிறிஸ்து ரசனப்படுவார். இப்படிப்பட்ட தன்மை இல்லைன்னா குற்றம் கண்டுபிடிக்கிற சுபாவம் நமக்கு இருந்து கொண்டிருந்தா நம்மை பார்த்து ஏற்று கிறிஸ்து ரசனப்படுவார். புரியுதா? மற்றவர்கள் குற்றத்தையே நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருந்தா நம்மளை பார்த்து ரசனமா இருக்கும். ஏன் இப்படி இருக்கிறாங்க, ரசனம் போடுவார் நம்மளை பார்த்து. நிறைய சம்பவம் பாருங்கள்,
அந்த எல்லா ஜனங்களுமே சகையுடைய பாவ காரியத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. அவன் ஒரு பாவியான மனுஷன் உத்தரவு தெரிவித்திருந்தாங்க. சகை கிட்ட எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அந்த கூட ஜனங்களால் கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே கெட்ட விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதனால பாவியின் தெளிவா இருந்தாங்க, சகை ஒரு பாவியும் தாங்க. ஆனா ஏசு கிறிஸ்து கிட்ட, ஏசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டும் நம்முடைய இன்டர்நோட் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் இவன் பாவியான மனுஷன் எல்லாருமே சொல்றதை கேட்டாலும் கூட இவரை அம்மப்பா எல்லாரும் பாதிக்கிறாங்க, அதை ஆமோதிக்கல. இவருக்கு தெரிஞ்சது அவருடைய பாவம் எழுந்து இவர் கண்டப்படுது. இவர் கண்டப்பட்டதெல்லாம் அவருடைய தாதம் தான் இவர் கண்டுபிடிச்சு. இவன் இவ்வளவு மோசமான பாவினா, ஆனா எவ்வளவு பாவம் உள்ளவனா என பாப்புடன் ஆசையா இருந்தா. பாவி பாவி பாவிட்டு கொண்டா கிடந்தது எவ்வளவுமே இல்லாத ஒரு பாவம் இந்த கொடிய பாவி இருக்குது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருக்கு கூட அந்த சாகத்தை தான் பார்த்தாரு. அதை பாராட்டி சீக்கிரம் இறங்கிவா, நான் இப்போ வீட்டுக்கு வந்தேன். அப்ப பாருங்க, சகையை விட்ட ஜனங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருடைய பாவங்கள், ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருடைய தாகப்படுகிறது.
இதுதான் இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம என்னைக்குமே சொல்ல இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கணுமே தவிர அந்த ஜபாலயத்திலிருந்து ஜனங்க மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. குற்றம் கண்டுபிடிக்கிற மனப்பான்மை நம்ம இருந்து இருக்கக்கூடாது. குற்றம் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சே இருக்கலாம், அது முடிவே கிடையாது. ஆனால் ஒரு நபர் கிட்ட நல்ல காரியத்தை நம்ம தேடணும், இவற்றது நல்ல விஷயம், அதுதான் இயேசு கிறிஸ்து சுபாவம். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாட்களுக்கு சொல்றேன், யாரை பத்தி குற்றம் கண்டுபிடிக்கிற மனப்பான்மை வரக்கூடாது. நல்லதை பார்த்து பாராட்டுங்க, அந்த நபரை இன்னொரு ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படிதான் கத்தர் ஆதாயப்படுத்துறேன், கதையை அப்படின் ஆதாயப்படுத்துறேன், சமாதானத்தை அப்படி ஆதாயப்படுத்துறேன். இவளுடைய குற்றங்களை அவன் சொல்லியிருந்தா அவ்வளவுதான், அவன் ஓடி நிற்பாங்க. நல்ல விதத்தில் சொல்லிதான் கத்தர் ஆதாயப்படுத்துற ஆத்மாக்களை ரட்சிப்போட கத்தர் கொண்டு வந்தார். அதனால இந்த நாட்களிலே நமக்கு தேவை ஒரு சாஃப்டான இருதயத்தை, கடினம் இருக்கக்கூடாது. கடினம் தான் தீவார் படைச்சு இதுக்கு ஒரு வாக்குத்தரவாசத்தை கொடுத்து சொல்லி இதுக்கு என்ன ரெமடி அதுக்கு நான் சொல்லி நான் அடுத்த அறிவிக்க போறேன். எஸ்ஐக்கு இருக்கிற புஸ்தகம் 36வது அதிகாரம், இது சுமாவை எப்படி மாறுதுன்னு பாருங்க. 36வது அதிகாரம் 26-27
உங்களுக்கு நவமான
இருதயத்தை கொடுத்து
உங்கள்
உள்ளத்திலே
புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்
உங்கள் உள்ளத்திலே
என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும்
என் நியாயங்களை கைக்கொள்ளவும்
அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்.
சொல்ற கத்தர் சொல்ற கல்லான இருதயத்தை நான் என்ன செய்வோம், மாம்சத்திலிருந்து எடுத்தேன். சதையான இருதயத்தை கொடுக்கும் எப்படி, உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து செய்வீர்கள். அப்ப நம்ம இது நம்முடைய மைண்ட் செட் மாறுறதுக்கு என்ன செய்வோம், அபிஷேகம் பெற்ற ஆவி நம்ம நிறைஞ்சு வாழும். ஆவியை நம்ம நிறைஞ்சு வாழும் பொழுது நம்ம கத்தர் பார்க்கிற விதமாய் நம்மளால பார்க்க முடியும். ஒரு நபர்கிட்ட நிறைய தவறுகள் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் அது நமக்கு பெருசா தெரியாது. அந்த நபர்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை நம்ம பார்த்து பாராட்டி இந்த நபரை ஆதாயப்படுத்தக்கூடிய இருதயம் நமக்கு வரும். புரிஞ்சு நம்ம ஏற்றுக்கிறது தெரியாமல் கஷ்டப்படல, அது தெரியும். சமதி இருந்து யாரும் தெரியும், சகை யாருன்னு அவங்க தெரியும். ஆனால் நம்மளுடைய இருதயம் ஆவியில் நிறைஞ்சிருந்ததுனாலே அவரால் எதை பார்க்கணும் எதை விடணுன்றது கரெக்டா இருக்கும். அதனால் இந்த நாட்கள் அபிஷேகத்தை நிறைந்திருந்தால் ஆவியானவர் நவமான இருதயத்தை நமக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவை போல நம்ம இருக்கக்கூடிய இருதயத்தை மாற்றுவார். அந்த ஜபாலயத்தில் இருக்கும் ஜனங்களை போல நம்ம இல்லாதபடி கட்ட நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சரி, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 6வது காரியம் இயேசு கிறிஸ்துவின் 6வது உறவினர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கலாம். 19வது அதிகாரம் 41-44 வாசிக்கும்.
அவர் சமீபமாய் வந்தபொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது
உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும்
ஒரு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருங்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும்
உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு
செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார்.
இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறதற்கான ஒரு வாரத்துக்கு முன்பதாக இப்பொழுது எருசலேமுக்கு நேராக அவர் வருகிறார். எருசலேமுக்கு நேராக வருகிற இயேசு கிறிஸ்து நகரத்திற்கு சமீபத்தில் வந்தபொழுது அதை பார்க்கிறார். அது ஒரு நகரமாக பார்க்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அதற்கு நேரிட போகிற நியாய தீர்ப்பை பார்க்கிறார். அதை பார்த்த உடனே இவருடைய உணர்ச்சிகளை அவர் அடக்க முடியல. கதறி அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார்,
கதறி அழுகிறது, வாங்க முடியாம கட்டுப்படுத்த முடியாம அழுது. ஏன் அப்படி அழுதாராம்? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன்னின் ஒரு கதில் உன்னின் ஒரு கதிராதபடி எல்லாம் தரை மட்டும் வரக்கூடிய நாள் உனக்கு வரப்போகுது. அப்படி கண்ணீர் விட்டு அழுதார், வாங்க முடியாமல் அழுதார். யோகான் 11:35 இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் இருக்கிறது. அங்க வந்து கதறி அடல, கண்ணீர் விட்டார், அவ்வளவுதான். கண்ணீர் விட்டார்னா அவள் அழுகிறதையும், 33 சொல்றபடி வந்தார், அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்து யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது ஆவியை கலக்கி துயரமடைந்து அவர் எங்கே வைத்தீர் என்று கேட்டார். உடனே அவங்க பார்த்த உடனே இயேசுவை பார்த்து கண்ணீர் விட்டார். அந்த அழுது கொண்டிருக்கிறதான அந்த மாத்தாள் மரியாள் மற்ற அந்த யூதர்களுடைய அழுகை அதை பார்த்தோம்னா அவங்க வந்து அது கண்ணீர் வந்துருச்சு. அவ்வளவு ஒரு மனுஷ அன்பு அவ்வளவா அப்படி அழுது. ஆனால் இந்த இடத்துல சாதாரண கண்ணி கிடையாது, அழுதாரு. அதாவது பஸ்ட் டு டியர்ஸ் உடனே கதறி அழுதாரு, கட்டுப்படுத்த முடியாமல் கத்தி அழுதுருப்பார், கத்தி அழுதுருக்கிறார். ஏன் அவருக்கு அவ்வளவு ஒரு வேதனை? ஏன் அப்படி ஒரு கதர்? இந்த எழுத்துதே தேவனுடைய நகரம், ஆனால் அது தடைமட்டமாக்கப்பட போகிறது. அதற்கு காரணம் என்ன? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போய்விட்டாய். உன்னை சந்திக்கும் காலையில் நான் வந்து உன்னை சந்திச்சேன், உன்னிடத்தில் நான் ஊழியம் செஞ்சேன், பிரசங்கம் பண்ணேன், அற்புதம் செஞ்சேன், எப்போதுமே கோடிகள் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணமாக எத்தனையோ உன்னை நான் சேர்த்துக் கொள்ள மனதாகிவிட்டேன். ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு அப்போ நான் எத்தனையோ ஏற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ அதுக்கு இடம் கொடுக்கல. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம போயிட்ட. அதனால உனக்கு அடுத்த நடக்க போகிறது நியாய தீர்ப்பு. அதை பார்க்கும் போது நினைக்கும் போது அவனை பாதிக்கவே முடியும். இன்றைக்கு கத்தர் கதறி எழுகிற வேதனைப்படுகிற ஒரு காரியம் என்னதான்? ஒவ்வொரு தரையும் கத்தர் சந்திக்கும் காலம் ஒன்று சொல்லுகிறார். இதற்கு அவருடைய ஒரு நபரை கத்தர் சந்திக்கும் காலத்தை நினைக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் கத்தர் அவர் சந்திக்கிற ஒரு காலத்தை வச்சார். அந்த நேரத்தில் நமக்கு சுவிசேஷத்தை யாரோ ஒருத்தர் மூலமா கொண்டு வந்தார். இதே போல எல்லாரும் கத்தர் கொடுக்கிறார். அந்த கொடுக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த சந்திக்கும் காலத்தை அறிந்து அவரை பிடித்துக் கொண்டவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆனால் அந்த சந்திக்கும் காலத்தை நடந்து விட்டவளை பார்க்கும் பொழுது ஐயோ அடுத்தவர்களுக்கு நியாய தீர்ப்புல காத்திருக்கு. அதை நினைக்கும் பொழுது கதவை ஐயோ சந்திக்கும் காலத்தை தவறவிடுறாங்களே. சந்திக்கும் காலம் நம்முடைய வாழ்க்கையை கத்தரது சந்திக்கும் காலத்தை கொடுத்ததே போல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை சந்திக்கும் காலம். இந்த ஆத்மாவுக்கு நான் கொடுக்கிற தருணத்தை இழந்து போனாங்களே, இந்த ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கிற வாய்ப்பை நடுவு விடுறாங்களே, இந்த ஆத்மாவுக்கு நம்ம எத்தனை பேர் நாம் திருப்பி 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 இந்த ஆளுக்கு நம்ம அனுப்பிட்டே இருக்கிறோம், ஆனால் அதெல்லாம் அசட்ட பண்றாங்களே, தன்னை சந்திக்கும் காலத்தை இழக்கிறாங்களே. அதை நினைக்கும் போது அவரால் தாங்க முடியல, கதறி அழுகிறார். ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் முதல் முதலாய் அவர் நம்மை சந்தித்த காலம் அது நம்ம ரட்சிக்கப்பட்ட கிருபை, மிகுந்த கிருபை. அந்த சந்திக்கு காலம் எத்தனையோ பேருக்கு வந்தது போல நமக்கு வந்துச்சு. அதை நம்ம பயன்படுத்திக் கொண்டது மகா பெரிய கிருபை. எபேசி 2:5-8 அதை தான் சொல்லுகிறது. 5:2 அஞ்சாவது வருஷம் 8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு கிருபை. அப்ப அவர் கிருபையாய் அவரை அவருக்கு ஒரு இருதயத்தை திறக்க வச்சார். கிருபையாய் அவரை விசுவாசிகள் இருதயத்தை நமக்கு தந்தார். அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவைப்படி இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் அந்த கிருபையை அசட்டை பண்ணுகிறார்கள். பொய்யான மாயை பிடித்துக் கொண்டு அதை விடுவதற்கு மனமில்லாமல் தங்களுக்கு தேடி வருகிற கிருபையை போக்கடித்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனசு உடைகிறார். இன்றைக்கு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை முதல் தகவல் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதை இதோட முடிஞ்சு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம சர்வீஸ் வர இல்லையா, இது நம்ம சர்வீஸ் வர ஒவ்வொரு நேரமும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை சந்திக்கிற ஒரு தருணம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்னது? வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை ரெண்டு நாலு பாட்டு பாடிட்டு கொஞ்ச நேரம் வருஷப்பட்டு ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு ஒரு காணி கொடுத்துட்டு போறதா? இது ஆராதனை இல்ல. இது கர்த்தரை சந்திப்பதற்கு கர்த்தரால் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. ஈவினிங் சர்வீஸ் என்ன? அவரை சந்திப்பதற்கு கர்த்தரால் கொடுக்கிற வாய்ப்பு.
கர்த்தரை சந்திப்பதற்கு அவர்கள் கொடுக்கிற வாய்ப்பு, வாய்ப்புகளை கர்த்தர் உடனே திறந்து வச்சிருக்கிறார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறதோ அல்லது அந்த வாய்ப்புகளை இழந்து விடுகிறதோ நம்ம கையில் இருக்கிறது. அப்ப அந்த வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார். இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும்பொழுது நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை சுட்டி காட்டுறாரு. எனக்கு தெரியுமா, நம்மளை கஷ்டப்படுத்தி அனுப்புறதுக்கு இல்ல, நம்மளை திருப்பதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வரும்பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை பிரசங்கத்தில் சுட்டி காட்டுகிறார். நீ சரியில்லை, தப்பு செய்யற, சுட்டி காட்டுற, எனக்கு தெரியுமா, வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த தவறை நம்முடைய வாழ்க்கையை கரெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ இப்படி இருந்தே கடினமா இருக்காத, நீ என்னை குறிச்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, வாய்ப்பு கொடுக்கிற, வாய்ப்பு கொடுக்கிற சிந்தனை சரி கிடையாது. என்னை நீ பல நேரத்தில் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டார்கள், அதை சரிப்படுத்திக்க வாய்ப்பு கொடுக்கிற. அந்த வாய்ப்பு நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனை ஒவ்வொரு கூட்டமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு. நம்ம பல நேரத்தில் அவைகளெல்லாம் சம்பவங்களாக இணைந்து விடுகிறோம். சம்பவங்கள் அல்ல, வாய்ப்புகள், தேவன் கொடுக்கும் வாய்ப்புகள். சந்தித்த ஒவ்வொரு வாய்ப்புகள் தேவன் கொடுக்க வாய்ப்புகள். அதுல வாய்ப்பா பார்க்கணும், ஒரு சம்பவமா பார்த்துடக்கூடாது, ஒரு சந்தித்தா பார்த்துடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகள் வேதத்தில் கர்த்தர் எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்த பயன்படுத்துறாங்க, பயன்படுத்தாமட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரத்தில் 39-43 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அந்த படிச்சு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவருக்கு வலது பக்கத்தில் ஒரு சிலுவை கண்ணன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இடது பக்கத்தில் ஒரு கண்ணன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் ரெண்டு பேருக்குமே அவரை சந்திப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. ரெண்டு பேருமே சிலுவையில் அறையப்படுகிற வரைக்கும் கண்ணர்கள் தான். மத்திய சுவிசேஷம் அவர் சம்பவத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ரெண்டு கண்ணர்களும் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் போட்டிருக்கு. அப்ப ரெண்டு பேருமே கட்டர்கள், ரெண்டு பேருமே சுனவை அடையப்பட்டு தண்டனை பெறுகிறார்கள். ஆனால் ரெண்டு பேருமே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறார்கள். ஒருவன் அதை வேறுவிதமாய் பார்க்கிறான். அவரை நிந்தித்து அவமானப்படுத்தி சுனவை அடைந்ததான் அந்த ஜனங்களுக்காக இவர் பருத்தம் பேசி ஜெயிக்கிறத பார்க்கிறான். இவருடைய எந்த ஒரு தப்பையும் பார்க்க முடியல. இவருக்கு தெய்வீகத்தை பார்க்கிறான், இவருக்கு நல்ல சுபாவங்களை பார்க்கிறான். உடனே புரிஞ்சுக்கிட்டான், என் பக்கத்தில் இருக்கிறாரே, இவர் ஒரு குற்றவாளி அல்ல, இவர் கண்டிப்பா தெய்வம், இவருடைய சுவா வேற மாதிரி இருக்கு. அதன் அடுத்தவனோ அதை பார்த்து உடனாமையை திருப்பி நான் செஞ்சு செஞ்சிருக்கிறான். இவன் பார்க்கிறான், அவளை கடிந்து கொள்கிறான். நீ இவ்வளவு கொடிதான் ஆச்சரியம் உட்பட்டவனா, இருக்கும் தெய்வனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் உன் நடப்பித்ததை இருக்க தக்க பலனை அடைகிறோம், இவரோ சதாவது ஒன்றை நடப்பிக்கவில்லை என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். கடிந்து கொண்டு இவன் கேட்கிற ஆண்டவரே, நீ இப்படி ராஜ்யத்தில் வரும்பொழுது உபதேசத்தை நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். ஒரு கண்ணன் இவர் கண்ணனுக்கு பிரசங்கிக்கிறாங்க. புரியல, இவர் சொல்றானே அதை விசாரணை புரிஞ்சுக்க வேண்டாம். நமக்கு நியாயமானபடி சதனை கிடைச்சது. நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததை நடப்பிக்கிறதையே இவர் ஒரு பரிசுத்தமானவர், இயேசுவை பத்தி பிரசங்கிக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய கடைசி விஷயம் வரையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய உயிர்களை கிடைக்கவே பரிதாபமான ஒருவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டால் ஒருவன் சந்தர்ப்பத்தை இழந்து கொண்டான். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறக்கிறார். பிறந்தவுடனே பரம சேனையின் திறன் பூமியில் இறங்கி வந்து உன்னதத்தில் தேவனுக்கு பதிலையும் பூமியிலே சமாதானம் மனுஷனே பிரிவிட்டாவதாக துடிச்சாங்க. தெய்வத்துடன் வந்து மந்தையை வைத்துக் கொண்டு தெய்வங்களை பார்த்து சொல்லுகிறான், இதோ சத்தராஜி கிறிஸ்துவர்களுக்கு தாவீதின் உடலை திறந்திருக்கிறார். அவரை புலிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்கிறதை பார்த்தீர்கள். இதுவே அடையாளம். மெய்ப்பர்கள் ஒருவை போல் இயேசுவை தரிசித்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கிலே பாத்திரிகளுக்கு நட்சத்திர வழிகாட்டுச்சு. தூரதேசத்துக்கு பிரயாணப்பட்டுவது இயேசு தரிசித்தார். அண்ணாள் இளவும் பகலும் ஜெபமேற்று இருக்கிறாள். அவள் உபவாசம் ஜெபிக்கிறாள். அவள் இயேசு தரிசிக்கிறாள். சிமியோன் இவன் ஆவியில் நிறைந்த ஒரு நீதிமான், கர்த்தராகிய கிறிஸ்துவை காணப்படி நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொல்லப்பட்டிருந்தது. அவன் நம் எருசலேமிலிருக்கிறார். ஆவியானவர் நம்மளோடு பேசுறாரு, நீ எதிர்பார்த்த குழந்தை இப்ப தேவாலயத்துக்கு வரும்போது போ சீக்கிரங்கள். உடனே ஆவி ஏவுதலினால் இவன் வந்தான். அந்த குழந்தை கையில வாங்கி அவரை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் உடைத்தான். எல்லாத்தையும் நடந்தது. ஆனால் இந்த குழந்தை பிறந்த உடனே நேரடியாய் சத்திரத்துக்கும் கொண்டு போகப்படுகிறது. அந்த சத்திரத்தான் அவனை தேடி உலக ரட்சகர் வந்திருக்கிறார். இது உலக ரட்சகரை தேடி உலகத்தில் கோடி என்று சாஸ்திரிக்க வந்தார்கள். இது உலக ரட்சகரை தேடி மெய்ப்பர்கள் மந்தையை விட்டு ஓடி வந்தார்கள். இது உலக ரட்சகரை தேடி சிமியோன் ஆவியில் ஏவுதல் ஓடி வந்து பார்த்தான். ஆனா அந்த உலக ரட்சகர் இவனை தேடி வந்திருக்கிறார். ஒரு ஏழ்மையான ஒரு தச்சனாகி தங்கள் தேடி வந்த உலக ரட்சகர். ஆனால் இவனோ அந்த அருமையான வாய்ப்பை அவரை தன் சத்திரத்தில் ஏற்றுக்கொண்டு பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. நடுவழிதான் எங்கேயோ இருக்கிறவர்கள் அவனுக்கு பார்த்தாங்க. ஆனால் அவன் வாசலுக்கு வந்த உலக ரட்சகரை தனித்தான். இல்லை இல்லை இடங்கிறான். இப்படிதான் மனுஷன் எங்கேயோ இருக்கிறவர்கள் நம்ம உலகத்தில் ஒரு கூடி இருக்கிற நம்ம உலக ரட்சகரை பார்த்து பார்த்துக்கணும். ஆனால் சொந்த ஜனங்கள் தனித்தான். வாழ்க்கையில் சொல்லுகிறேன், ஒரு சம்பவம் மட்டுமல்ல, எப்போதைய உலக ரட்சகருடைய ஆண்டவர் அவருக்கு நம்ம அவர் சந்திக்கிற வாய்ப்புகளை கொடுத்து இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எதுக்குமே அவர் புறக்கணிக்கிற கூடாது. சில விஷயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு சில விஷயத்தில் அவர் புறக்கணிக்க கூடாது. அவர் எதை சொன்னாலும் அதை அங்கீகரித்து அந்த உலக ரட்சகரை நம்ம ஏற்றுக்கொண்டே இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு இருதயத்தை முழுசு எனக்கு தாக்குறாரு. அந்த முழுசெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த அவர் கொஞ்சம் கொடுக்கிறாங்க. கொஞ்சம் வச்சு கொஞ்சம் அவரை நம்ம புறக்கணிக்க கூடாது. புறக்கணிக்க சனிக்கிழமைகள்லாம் நான் தெரிவிக்கிறேன். எனக்கு முறை கொடுத்தேன். இதுவே கேட்கிறேன். எனக்கு அதை தெரிஞ்சாங்க. அது ஒன்றுதான் நான் கேட்கறேன். கேட்க மாட்டேன். எனக்கு அது ஏதாவது அது ஒன்றுதான். வேற எதுவுமே கேட்க மாட்டேன். கஷ்டம் நமக்குள்ள அவருக்கு முழுமையா நம்முடைய வாழ்க்கை கிடையாது. அதை விட உலகத்தை நமக்கு வேண்மையான விரும்பி கிடையாது. அவருக்கு முழுமையாக இடம் கொடுக்கணும். விஷயத்திலே அவர் நம்ம கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நம்ம இடக்கூடாது. அவரை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் சம்பவிக்க வேண்டும். அமே. ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போது வாழ்க்கையில ஒரு மாற்றம் சம்பவிக்கணும். ஒவ்வொரு முறையும் நீங்க வேதத்தை எடுக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவிக்கணும். ஒவ்வொரு முறை நீங்க தேவ சமூகம் செடிக்கு உட்கார்ந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவிக்கணும். உங்க சந்தர்ப்பங்களை நழுவதற்கு கூடாது. இந்த விளையாட்டு கட்ட பேசுற சந்தர்ப்பங்களை நழுவதற்கு யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் கட்ட சந்தோஷப்படுவார். ஆனால் சந்தர்ப்பங்களை நழுவது விட்டால் கத்த நம்மை பார்த்து கதறி எழுவார். நான் உங்களுக்கு எத்தனை முறை பேசுறேன் சொல்றேன். ஆனா சந்தர்ப்பங்களை கொடுக்கிற சந்தர்ப்பங்களெல்லாம் நிறைவேற்றுகிறார்களே. கத்தர் தீர்வை உடை அவர்கள் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை கத்தர் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டே அதனை கத்த சந்தோஷப்படுவோம். அதே நோயா அதனுடைய வாழ்க்கை அதுதான் காரணம். ஒவ்வொரு சந்தர்ப்பம் யூஸ் பண்ணுவோம். நாட்களிலே கத்தர் அதைத்தான் நமக்கு எதிர்பார்க்கிறார். அவரை என்னைக்குமே இப்படிதான் நம்ம பரிசுத்தத்திலே பரிசுத்தமடையும். பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக நீதி செய்கிறது, நீதி செய்கிறது அப்படின்னா நம்ம தர முடியும். முன்னேறி ஆவிக்குரிய மனசில் முன்னுக்கு போயிட்டே இருக்க கத்தர்படி நடத்துவார். சரிங்களா? கத்தருடைய மூன்று உணர்வுகளை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆச்சரியப்பட்டது. யாரை பார்த்து ஆச்சரியப்பட்ட தெரியுமா? அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டவங்களை பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், ஆனா ஒரு மனுஷனா பார்த்து அவர் ஆச்சரியப்படுறார். அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறவங்களை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அவரை முறைத்து மதிப்பிடுகிற ஜனங்கள், தெய்வங்களை நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கிற காரியங்களே நடக்குமா நடக்காதான்னு ஒரு செகண்ட் பார்த்து இடமே கொடுக்காதீங்க. அது அவரை குறைத்து மதிப்பிடுகிறதா இருக்கும். ஒரு காரியங்கள் நம்ம கத்திரத்தை கேட்டா கண்டிப்பாக நடக்கும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடுந்து சொல்லிட்டாரு. அதுக்கு மேல வேற என்ன இருக்கு? நீங்க ஜெபிச்சீங்கன்னா இது முடியுமா? அதை என்ன வரக்கூடாது? இது சரியாகுமா? இவர் ரட்சிக்கப்படுவாங்களா? இந்த தேவை சந்திக்கப்படுமா? அதெல்லாம் வரவே கூடாது. செகண்ட் தாட் வரக்கூடாது. அது செகண்ட் தாட் எதை குறிக்கிறது என்றால் அவரை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம் என்று குறிக்கிறது. தேவர்களை கத்தர் ஒருபோதும் குறைச்சு மதிப்பிட்டாதீங்க. அவரை குறைத்து மதிப்பிட்டால் அது அவருடைய இதயத்தை வேதனைப்படுத்தும். அது அவர் ஆச்சரியப்படுற, அதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுற. இரண்டாவது அதை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் இருதய கடிதத்தில் நீங்கள் வெசனப்பட்டார். அந்த ஜனங்கள் அற்புதம் நடந்த பிறகு அவரை பிடித்துக் கொள்ள நினைக்கிற, அற்புதத்துக்கு பிறகு அவரை குற்றப்படுத்துறதுக்கு மனசாகிறார். தெய்வ பிள்ளைகள் எதுக்குமே சொல்ற குற்றம் நடப்பிடிக்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்குதுன்னா அது இருதய கடிதத்தின் அடையாளம் வேதம் சொல்லும். அதை பார்க்கும் பொழுது அவருக்கு வெசனமாக, அதை பார்க்கும் பொழுது அவருக்கு வெசனமாக, அதை பார்க்கும் பொழுது அவருக்கு வெசனமாக. இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்கள், சமாதிய ஸ்திரீகிட்ட இல்லாத தப்பா? ஆனா எதையுமே அவர் பார்க்கல, இல்லாத பாவமா? அவனை ஊராடி அவனை ஒரு பாதி என்று சொல்ற அளவுக்கு அவன் பாதியாக இருந்தான். ஆனா அவருக்கு அதெல்லாம் திருப்திப்படுத்தல. சமாதிய ஸ்திரீகிட்ட இருந்ததான் அந்த உண்மையை அவர் பார்த்தார். சகையை விட்டு இருந்ததான அந்த பாகத்தை அவர் பார்த்தார். அதுதான் அவருக்கு மென்மையா இருந்துச்சு. குற்றங்கள் ஏராளமாய் கண்டுபிடிக்க நினைச்சுன்னா கண்டுபிடிக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் சுபாவம் அது அல்ல. அவர் நல்லதை பார்க்கிறார். அதனால கடினப்பட்ட ஆத்மாக்களை பார்க்கும்போது, ஆத்மாக்கள் கடினமாக இருந்ததை பார்க்கும்போது அவருக்கு வசனமா இருந்துச்சு. மூணாவது, சந்தர்ப்பங்களை அசட்டை பண்ணுகிற ஆத்மாக்கள் எழுத்துலே அதற்கு சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுத்தன. எத்தனை முறையோ அவனை நான் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தேன் என்று சொல்றேன். நிறைய சந்தர்ப்பங்களை கொடுத்தார். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் அது நழுவவிட்டது, நழுவவிட்டது, நழுவவிட்டது. ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் இழந்து போய் கடைசி ஒரு நாள் நியாயத்தில் போய் சந்திக்கப் போகிறது என நினைக்கும் பொழுதுதான் அவர் அதை குறித்து கதறி அழுதார். தெய்வமுள்ளையே, சந்தர்ப்பங்களை எழுத விட்டால் அதை நியாயத்தீர்ப்பில் போய் நிற்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தர் நமது சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், அதை பயன்படுத்திக்கலாம். சந்தர்ப்பங்களை எழுத விட்டால் அதை நியாயத்தீர்ப்பிலே கொண்டு போய் நிற்க வேண்டும். அவர் கதறி அழுகிறார். அதை பார்க்க முடியும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும், ஒரு ஆராதனைக்கு வந்திருந்தார், அவர் நம்மை திருத்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார், நம்மை மாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். வேதத்தை எடுத்து நீங்க மாற்றிக்கும் பொழுது சட்டத்தை வசனத்தை கொண்டு நமக்கு நம்மை மாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். அதை பயன்படுத்த வேண்டும். யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். இடந்தரக்கூடாது. பொய்யான மாயை பற்றி கொண்டு நமக்கு வரும் கிருமைகளை நாம் போக்கடித்து விடக்கூடாது. நன்றி சொல்லப்படுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் சரியாய் முடித்துக் கொண்டவர்கள் சந்தோஷப்படுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உங்களுடைய சுபாவங்களை நாங்கள் பார்த்து அடவரே உண்மை வேதனைப்படுத்தாதபடி எங்களை வாழ நீ எங்களுக்கு போதிக்கிறதற்காக தோன்றோம். இந்த வசனங்களை எங்களை புடமிடுவதாக எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் எங்களை மாற்றி நடத்துவதாக அன்றுவரே உங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்யும் எங்களை பரிசுத்தப்படுத்தி இப்படி மகிமையில் எங்களை சேர்த்துக் கொள்வதற்காக தோன்றோம். ஆசீர்வாதம் புத்திக்கான மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உடலே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை